ஓம் சாந்தி. May 28, 2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இந்த நாடக சக்கரம் முடிவடைகிறது. எனவே புதிய உலகிற்கு செல்வதற்கு நீங்கள் பாலும் சீனியும் போன்று இருக்க வேண்டும். அங்கே அனைவரும் பாலும் சீனியும் போன்று இருப்பார்கள். ஆனால் இங்கோ அனைவரும் உப்பு நீர் போன்றவர்கள் ஆவார்கள். கேள்வி: இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொண்ட குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஞானத்தை அறிந்து கொள்வதால் முக்காலங்களையும் அறிந்தவர்கள் ஆகின்றீர்கள்? பதில்: நீங்கள் இப்பொழுது முழு உலகின் வரலாற்றினதும் புவியியலினதும் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். சத்யுகத்தின் ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தின் இறுதி வரையிலான வரலாற்றையும் புவியியலையும் பற்றி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஞானமென்ற மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு மற்றும் ஒன்றை எடுக்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் சமஸ்காரங்கள் உள்ளன. தந்தை கூறுகின்றார்: குழந்தைகளே, இப்பொழுது பெயரிலிருந்தும் ரூபத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆகுங்கள். உங்களை ஒரு சரீரமற்ற ஆத்மாவாக கருதுங்கள். பாடல்: ஓ மனிதா, பொறுமையாக இரு, உனது சந்தோஷ நாட்கள் வரப்போகின்றன. ஓம் சாந்தி. இது ஒவ்வொரு கல்பத்திலும் குழந்தைகளுக்கு கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்களும் இதை அறிவீர்கள். சத்யுகம் விரைவில் வரவேண்டும். அப்பொழுதே நீங்கள் இந்த துன்ப உலகிலிருந்து விடுபட்டு இருக்க முடியும் என்பதே உங்கள் இதயங்களின் விருப்பமாகும். எவ்வாறாயினும் நாடகம் மிகவும் மெதுவாகவே நகர்கிறது. தந்தை உங்களை பொறுமையுடன் இருக்குமாறு கூறுகின்றார். மிக சொற்ப நாட்கள் மட்டுமே எஞ்சி உள்ளன. இந்த உலகம் மாற வேண்டும் என்று முக்கியஸ்தர்களும் ஒளி எழுப்புகிறார்கள். தலைவர்கள் அனைவரும், உதாரணத்திற்கு போப் அரசர் போன்றவர்கள், இந்த உலகம் மாறப்போகிறது என்று கூறுகிறார்கள். அச்சா, அவ்வாறாயின் அங்கே எவ்வாறு அமைதி இருக்க முடியும்? தற்பொழுது அனைவரும் உவர்நீரை போன்று இருக்கிறார்கள். இங்கே நாங்கள் பாலும் சீனியும் போன்றவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறோம். மறுபுறத்தில் உள்ளவர்களோ நாளுக்கு நாள் மேலும் மேலும் உவர்நீரை போன்றவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் மத்தியில் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் அழித்து விடுகிறார்கள். அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருகின்றன. இப்பொழுது நாடக சக்கரம் முடிவடைகிறது. பழைய உலகம் முடிவடைய உள்ளது. புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. புதிய உலகம் பழையதாகி பின்னர் பழைய உலகம் மீண்டும் புதியதாக்கப்படுகிறது. இதுவே உலக சக்கரம் என அழைக்கப்படுகிறது. அது தொடர்ந்தும் சுழல்கிறது. நூறாயிரக்கணக்கான வருடங்களின் பின்னர் பழைய உலகம் புதியதாகிறது என்பதல்ல. இல்லை, பக்தியானது இந்த ஞானத்திலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெள்ள தெளிவாக அறிவீர்கள். பக்தி ராவணனுடன் தொடர்புடையது. இந்த ஞானம் ராமருடன் தொடர்புடையது. இப்பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள், வந்து புதிய உலகை ஸ்தாபியுங்கள் என நீங்கள் தந்தையை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றீர்கள். நிச்சயமாக புதிய உலகில் சந்தோஷம் உள்ளது. நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதை இளைய முதிய குழந்தைகள் இரு சாராரும் அறிவார்கள். இப்பொழுது இந்த நாடகம் முடிவடைகிறது. மீண்டும் ஒருமுறை நாங்கள் சத்யுகத்திற்கு செல்ல வேண்டும். பின்னர் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வர வேண்டும். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்களை இனம் கண்டு கொண்டுள்ளோம். ஆத்மாக்களாகிய நாங்கள் இந்த ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளோம். அதாவது எங்களுக்கு உலக சக்கரம் பற்றி தெரியும். இதுவே திரிநேத்திரியாக இருத்தல் என அழைக்கப்படுகிறது. உங்கள் ஒவ்வொருவரிடமும் இப்பொழுது மூன்றாவது கண் உள்ளது. மற்ற மனிதர்கள் அனைவருக்கும் வெறுமனே அவர்களின் பௌதிக கண்களே உள்ளன. அவர்கள் எவருக்கும் இந்த ஞான கண் கிடையாது. ஆத்மாக்கள் இந்த ஞானத்தை பெறுகின்ற மூன்றாவது கண்ணை அவர்கள் கொண்டிருக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் முக்காலங்களையும் அறிபவர்கள் ஆக முடியும். ஆத்மாவே ஒரு சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். ஆத்மாவிலேயே சமஸ்காரங்கள் உள்ளன. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், பெயரிலிருந்தும் ரூபத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆகுங்கள். உங்களை ஒரு சரீரமற்ற ஆத்மாவாக கருதுங்கள். உங்களை ஒரு சரீரமாக கருதாதீர்கள். நீங்கள் அரை கல்பமாக பரமாத்மாவை நினைவு செய்து வருகின்றீர்கள் என்பதையும், உங்களுக்கு பெருமளவிற்கு துன்பம் உள்ள பொழுது நீங்கள் அவரை அதிகளவில் நினைவு செய்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது பெரும் துன்பம் உள்ளது. முன்னர் அதிகளவு துன்பம் இருக்கவில்லை. அந்நியர்கள் வந்த பொழுது அந்த அரசர்கள் தங்கள் மத்தியில் சண்டையிட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பிளவுபட்டனர். சத்தியுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யமே இருந்தது. சத்தியுகம் ஆரம்பத்தில் இருந்து கலியுகம் இறுதி வரையில் வரலாற்றையும் புவியலையும் நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றோம். சத்திய திரேதாயுகங்களில் ஒரே ஒரு ராஜ்யமே இருந்தது. இல்லாதுவிட்டால் வழக்கமாக ஒரு வம்சம் மட்டும் இருப்பதில்லை. கிறிஸ்துவர்களை பாருங்கள், அவர்கள் அனைவரும் பிளவுபட்டிருக்கிறார்கள். அங்கு சத்தியுகத்தில் ஒரே ஒருவரின் கரத்திலேயே முழு உலகமும் உள்ளது. அது சத்திய திரேதாயுகங்களில் மட்டுமே உள்ளது. இந்த எல்லையற்ற வரலாறும் புவியலும் இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளன. வேறு சத்சங்கங்களில் நீங்கள் வரலாறும் புவியலும் என்ற வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அங்கு நீங்கள் இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மட்டுமே கேட்கின்றீர்கள். இந்த விஷயங்கள் இங்கே இருப்பதில்லை. இங்கே உங்களிடம் உலகின் வரலாறும் புவியலும் உள்ளன. உங்கள் தந்தையே அதி மேலானவர் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. இந்த ஞானம் அனைத்தையும் பேசியுள்ள தந்தைக்கு நன்றிகள். ஒரு விருட்சம் ஆத்மாக்களுடையது, மற்றொரு விருட்சம் மனிதர்களுடையது. மனித விருட்சத்தின் உச்சியில் நின்று கொண்டிருப்பதாக யார் காட்டப்பட்டுள்ளார்? பிரம்மா மாத்திரமே முப்பாட்டனார் என அழைக்கப்படுகின்றார். பிரம்மாவே பிரதானமானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் எவரும் பிரம்மாவின் வரலாற்றையும் சுய சரிதையையும் அறிய மாட்டார்கள். அதி மேன்மையான தந்தை பரந்தாமத்தில் வசிக்கின்றார் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் சூட்சுமலோகத்தை பற்றியும் அறிவீர்கள். மனிதர்களாகிய நீங்கள் தேவதைகளாக மாற உள்ளீர்கள். இதனாலேயே சூட்சும உலகம் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அங்கே செல்கின்றீர்கள். உங்கள் சரீரங்கள் சூட்சுமலோகத்திற்கு செல்வதில்லை. நீங்கள் எப்படி அங்கே செல்கின்றீர்கள்? அது உங்களின் மூன்றாவது கண் மூலம் எனப்படுகிறது. அது தெய்வீக பார்வை அல்லது டிரான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் டிரான்ஸில் செல்லும் பொழுது பிரம்மா விஷ்ணு சங்கரரை பார்க்கின்றீர்கள். சங்கரரின் கண் திறந்த பொழுது விநாசம் இடம்பெறுவதாக மக்கள் காண்பித்துள்ளார்கள். அதிலிருந்து எவரும் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. நாடகத்திற்கு ஏற்ப விநாசம் இடம்பெற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் தங்கள் மத்தியில் சண்டையிடும் பொழுது விநாசம் இடம்பெறும். எவ்வாறாயினும் சங்கரர் என்ன செய்கின்றார்? நாடகத்திற்கு ஏற்ப அவர் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பிரம்மா விஷ்ணு சங்கரர் என மூவர் இருப்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். பிரம்மா ஸ்தாபனைக்கும் விஷ்ணு பராமரிப்புக்கும் சங்கரர் விநாசத்திற்கும் காண்பிக்கப்பட்டுள்ளனர். உண்மையில் இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சங்கரருக்கு நடிப்பதற்கென ஒரு பாகம் இல்லை. பிரம்மாவும் விஷ்ணுவும் நடிக்கின்ற பாகங்கள் சக்கரம் முழுவதும் உள்ளன. பிரம்மா விஷ்ணு ஆகின்றார், விஷ்ணு பிரம்மா ஆகின்றார். பிரம்மாவின் 84 பிறவிகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் விஷ்ணுவின் 84 பிறவிகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. சங்கரர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். இதனாலேயே அவர்கள் சிவனையும் சங்கரரையும் இணைத்துள்ளனர். உண்மையில் சிவனுக்கே அதி மகத்துவமான பாகம் உள்ளது. அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். கடவுள் ஞானம் நிறைந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் தனது பணியை தூண்டுதலின் மூலமாக மேற்கொண்டிருப்பின் அவர் எவ்வாறு எங்களுக்கு உலக சக்கரத்தின் ஞானத்தை கொடுப்பார்? இதனாலேயே தந்தை விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, இதில் தூண்டுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை இங்கே வந்தாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, என்னிடம் உலக சக்கரத்தின் இந்த ஞானம் உள்ளது. நான் நடிப்பதற்கென இந்த பாகத்தை பெற்றுள்ளேன். இதனாலேயே நான் ஞானம் நிறைந்தவன், ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றேன். நீங்கள் இந்த ஞானத்தை பெறும்பொழுது இந்த ஞானம் என்றால் என்ன என்பதை அறிய முடியும். நீங்கள் அதை பெற்றிராது விட்டால் எவ்வாறு அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடியும்? பின்னர் கடவுள் தூண்டுதல்களை கொடுக்கின்றார் எனவும், அவர் அனைத்தையும் அறிவார் எனவும், நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் கடவுள் பார்க்கின்றார் எனவும் நீங்கள் கூறுவது வழக்கமாகும். பாபா கூறுகின்றார், நான் அந்த தொழிலை செய்வதில்லை. நீங்கள் செய்த செயலுக்கு எல்லாம் நீங்களே தண்டனையை அனுபவம் செய்ய வேண்டியிருக்கும். நான் யாரையும் தூண்டுவதில்லை. நான் எவரையும் பார்ப்பதும் இல்லை. நான் தூண்டுதலின் மூலமாக தண்டனையை கொடுப்பதும் இல்லை. தூண்டுதலின் மூலமாக நான் எதையாவது செய்தால் அது நான் தண்டனை கொடுத்ததை போன்றிருக்கும். நான் ஒருவரிடம் மற்றவரை கொல்லும்படி கூறினால் நான் தான் குற்றம் சுமத்தப்படுவேன். மற்றவருக்கு கூறுபவர் சிக்கிக் கொள்வார். சங்கரர் தூண்டுதலை கொடுத்திருந்தால் அவரும் சிக்கிக் கொண்டிருப்பார். தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றேன். நீங்கள் என்னை புகழ்கின்றீர்கள். நீங்கள் பாடுகின்றீர்கள், பாபா வந்து எங்கள் துன்பத்தை அகற்றுங்கள். நான் உங்களுக்கு எந்த துன்பத்தையும் விளைவிப்பதில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் முன்னிலையில் தனிப்பட்ட முறையில் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். பாபா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற நேரடி உணர்வை நீங்கள் இங்கே பெறுகின்றீர்கள். இது ஒரு சந்திப்பு மேளா என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் நிலையங்களுக்கு செல்கின்றீர்கள். ஆனால் அங்கு பரமாத்மாவுடனான ஆத்மாக்களின் சந்திப்பு என நீங்கள் அதனை அழைக்க மாட்டீர்கள். இங்கேயே பரமாத்மாவுடனான ஆத்மாக்களின் சந்திப்பு இடம்பெறுகிறது. இப்பொழுது சந்திப்பு இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். தந்தை தனது குழந்தைகளின் மத்தியில் வந்திருக்கின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் இங்கேயே உள்ளார்கள். ஆத்மாவே தந்தையை நினைவு செய்து அவரை வருமாறு அழைக்கின்றார். இதுவே சிறந்த சந்திப்பு ஆகும். தந்தை வந்து ராவண ராஜ்யத்திலிருந்து ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்கின்றார். எனவே இது ஒரு சிறப்பு சந்திப்பு இல்லையா? இதன் மூலமாக மனிதர்கள் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகின்ற ஒரு சந்திப்பு இதுவே ஆகும். மனிதர்கள் அந்த மேலாக்களில் திருவிழாக்களில் அழுக்கடைகின்றார்கள். அவர்கள் எதையும் பெறுவதில்லை. ஆனால் தங்கள் பணத்தை தொடர்ந்தும் வீணாக்குகிறார்கள். அவை மாயையின் அசுர மேலாக்கள் என அழைக்கப்படுகின்றன. இது கடவுளின் மேலா ஆகும். பகலுக்கும் இரவுக்குமான வேறுபாடு உள்ளது. நீங்களும் அசுர மேலாக்களுக்கு உரியவர்களாக இருந்தீர்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது கடவுளின் மேலாவுக்கு உரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். பாபா வந்துவிட்டார் என்பதை நீங்களும் அறிவீர்கள். இதை அனைவரும் அறிந்திருந்தால் இங்கே எவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்கும் என்பதை கூற தேவையில்லை. மக்கள் தங்குவதற்கான பல்வேறு கட்டடங்களையும் பாபா எங்கிருந்து பெறுவார்? ஓ கடவுளே, உங்கள் நாடகம் அற்புதமானது என மக்கள் இறுதியில் பாடியதாக நினைவு கூறப்படுகிறது. எந்த நாடகம்? உலகத்தை மாற்றுவதற்கான நாடகம். இதுவே மகத்துவமான அற்புதமான நாடகம். பழைய உலகம் அழிக்கப்படும் முன்னர் புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் எவருக்காவது விளங்கப்படுத்தும் பொழுது அனைத்திற்கும் முதலில் எப்பொழுதும் ஸ்தாபனையை பற்றியும், பின்னர் விநாசத்தை பற்றியும், அதன் பின்னர் பராமரிப்பை பற்றியும் பேசுங்கள். ஸ்தாபனை பூர்த்தி செய்யப்படும் பொழுது விநாசம் ஆரம்பமாகும். பின்னர் பராமரிப்பு இடம்பெறும். ஆகவே நீங்களே சுயதர்ஷ்ண சக்கரதாரிகளாகிய பிராமண குழந்தைகள் என்ற சந்தோஷம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. பின்னர் நீங்கள் பூலோகத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகின்றீர்கள். தேவர்களின் ராஜ்யத்திற்கு என்ன நடந்தது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். அதன் பெயரும் சுவடும் தொலைந்து விட்டன. தங்களை தேவர்கள் என அழைப்பதற்கு பதிலாக அவர்கள் இந்துக்கள் என அழைக்கிறார்கள். இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் இந்துக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் ஒருபொழுதும் அவ்வாறு அழைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் தேவர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் இந்த மேளாவிற்கு வந்துள்ளீர்கள். நாடகத்தில் இது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. விரிவாக்கம் படிப்படியாக தொடர்ந்தும் இடம்பெறும். நீங்கள் இப்பொழுது என்ன பாகத்தை நடிக்கின்றீர்களோ அடுத்த சக்கரத்திலும் அதே பாகத்தையே நடிப்பீர்கள். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. ராவண ராஜ்யத்தில் உங்களுக்கு அசுர பராமரிப்பு இருந்துள்ளது. நீங்கள் இப்பொழுது கடவுளின் குழந்தைகள். பின்னர் நீங்கள் தேவர்களின் குழந்தைகளாகவும் அதன் பின்னர் சத்திரியர்களின் குழந்தைகளாகவும் ஆகுவீர்கள். நீங்கள் தூய்மையற்ற இல்லற பாதையில் ஒருவராக ஆகினால் இப்பொழுது தூய இல்லற பாதையின் ஒருவராக ஆகின்றீர்கள். அவர்களும் மனிதர்களே, ஆனால் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருந்தன. அவர்கள் பல கரங்களுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். விஷ்ணு யார் என்பதை எவராலும் உங்களுக்கு கூற முடியாது. அவர்கள் மகாலட்சுமியை வழிபடுகிறார்கள். மக்கள் ஒருபொழுதும் ஜெகதம்பாவிடம் செல்வதை வேண்டுவதில்லை. அவர்கள் பெருமளவு பணத்தை பெற்றால் அது அவர்கள் லக்ஷ்மியை வழிபட்டதால் லக்ஷ்மி அவர்களின் பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்பியதாக கூறுகிறார்கள். இங்கு நீங்கள் ஜெகதம்பாவின் மூலமாக பரம்பிதா பரமாத்மா சிவனிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அவரே அருள்பவராவார். குழந்தைகளாகிய நீங்கள் பரமாத்மாவை விடவும் அதிர்ஷ்டசாலிகளாவீர்கள். ஜெகதம்பாவிற்காக எத்தனை திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன என்று பாருங்கள். பிரம்மாவுக்கு அத்தனை திருவிழாக்கள் நடத்தப்படுவதில்லை. பிரம்மா ஓரிடத்தில் மாத்திரமே அமருமாறு செய்யப்பட்டார். அஜ்மீருக்கு அருகில் பிரம்மாவுக்கென ஒரு பெரிய ஆலயம் உள்ளது. நீங்கள் இப்பொழுது செய்யும் விஷயங்கள் அனைத்தினதும் புகழ் காரணமாக இறைவிகளுக்கு பல ஆலயங்கள் உள்ளன. நீங்கள் பாரதத்திற்கு சேவை செய்வதால் அதிக அளவில் வழிபாடு செய்யப்படுகின்றீர்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆவீர்கள். ஜெகதம்பால் ஒரு பொழுதும் சர்வ வியாபியென அழைக்கப்படுவதில்லை. நீங்கள் புகழப்படுகின்றீர்கள். ஒரு பொழுதும் பிரம்மா விஷ்ணு சங்கரரை சர்வ வியாபியென அழைப்பதில்லை. ஆனால் நான் ஒவ்வொரு துணிகையிலும் இருப்பதாக கூறப்படுகின்றேன். நீங்கள் என்னை அதிகளவு அவமரியாதை செய்கிறீர்கள். நான் உங்களுடைய புகழ் அதிகளவு அதிகரிக்கின்றேன். பாரத மாதாவிற்கு வெற்றி என்று கூறப்படுகிறது. பூமியன்றி நீங்களே பாரதத்தின் தாய்மார்கள் ஆவீர்கள். இப்பொழுது தமோபிரதானமாக இருக்கும் இந்த பூமி பின்னர் சத்யுகத்தில் சத்தோபிரதானமாக இருக்கும். தேவர்கள் ஒரு பொழுதும் தங்கள் பாதங்களை இந்த தூய்மையற்ற பூமியில் வைப்பதில்லை என இதனாலேயே கூறப்பட்டுள்ளது. தேசம் சத்தோபிரதானமாக ஆகும் பொழுதே அவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது நீங்கள் சத்தோபிரதானம் ஆக வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றி தந்தையை நினைவு செய்தால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு இந்த அக்கறை இருக்க வேண்டும். நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பெறுவீர்கள். சத்தியுகத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகி இருப்பீர்கள். ஆகவே நீங்கள் தூய்மையான சரீரங்களை பெறுவீர்கள். தங்கத்தினுள் கலப்படம் கலக்கப்பட்டிருக்கும் பொழுது அதிலிருந்து செய்யப்படும் அணிகலனும் அவ்வாறே இருக்கும். அதே போன்று ஆத்மாக்கள் பொய்யானவர்களாக இருக்கும் பொழுது அவர்களின் சரீரங்களும் பொய்யானவையாகவே இருக்கும். தங்கத்தில் கலப்படம் கலக்கப்பட்டிருக்கும் பொழுது அதன் பெருமதி குறைகின்றது. இப்பொழுது உங்களுக்கு பெருமதி இல்லை. முன்னர் நீங்கள் உலக அதிபதிகளாக 24 கேரட் தங்கமாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் 9 கேரட் தங்கம் என கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுடன் தந்தை இந்த இதயபூர்வமான சம்பாஷணையை கொண்டிருக்கின்றார். அவர் இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு களிப்பூட்டுகின்றார். ஆகவே அவர் கூறுவதை கேட்பதால் மட்டுமே நீங்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவீர்கள். அங்கு வைரங்களாலும் இரத்தினங்களாலும் ஆன மாளிகைகள் இருக்கும். சொர்க்கம் வேறு எவ்வாறு இருக்கும்? நீங்கள் டிரான்ஸில் அங்கே மாம்பழ சாற்றை பருகிவிட்டு பின்னர் இங்கு திரும்பி வருகிறீர்கள். அங்கே பழம் மிக பெரியதாக இருக்கும். இங்கே நீங்கள் அத்தகைய பழத்தை கண்டுபிடிக்க மாட்டீர்கள். சூட்சும லோகத்தில் எதுவும் இல்லை. விரைவில் நீங்கள் அங்கே நடைமுறையில் செல்ல இருக்கின்றீர்கள். இதுவே பரமாத்மாவுடனான ஆத்மாக்களின் சந்திப்பாகும். இந்த சந்திப்பின் மூலமாக நீங்கள் சுத்தமாகவும் பிரகாசமாகவும் ஆகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே வரும்பொழுது ஓய்வாக இருக்கின்றீர்கள். ஏனெனில் உங்களுக்கு உங்கள் வீட்டையும் வியாபாரத்தையும் பற்றிய கவலைகள் எதுவும் இல்லை. ஆகவே நீங்கள் இங்கே இருக்கும் பொழுது நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதற்கு உங்களுக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. அங்கே நீங்கள் உங்கள் வீட்டையும் அனைத்தையும் நினைவு செய்கிறீர்கள். இங்கே நினைவு செய்வதற்கு எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் காலையில் 2 மணிக்கு விழித்தெழுந்து அமர முடியும். உங்களால் நிலையங்களுக்கு விரைவில் செல்ல முடியாது. இங்கே இது மிகவும் இலகுவானது. நீங்கள் வந்து ஷிவ் பாபாவின் நினைவில் அமர முடியும். வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். இங்கே நீங்கள் உதவியையும் பெறுகின்றீர்கள். நேரத்திற்கு உறங்க சென்று நேரத்திற்கு விழித்தெழுங்கள். 3-5 மணி வரை இங்கே வந்து அமருங்கள். பாபாவும் வருவார். குழந்தைகளாகிய நீங்களும் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். யோகத்தை கற்பிப்பவர் பாபாவே ஆவார். இவரும் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே பாபாவும் தாதாவும் இருவரும் இங்கே வருவார்கள். நினைவில் இங்கே அமர்வதற்கும் அங்கே அமர்வதற்கும் இடையில் வேறுபாட்டை பின்னர் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் இங்கே வேறு எதையும் நினைவு செய்ய வேண்டியதில்லை. இதில் பெருமளவு நன்மை உள்ளது. அது மிகவும் சிறந்தது என பாபா உங்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களால் விழித்தெழ முடியுமா என நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். உங்களில் சிலருக்கு அதிகாலையில் விழித்தெழும் பயிற்சி உள்ளது. நீங்கள் 5 விகாரங்களையும் துறந்துள்ளதுடன் இந்த பழைய உலகம் முழுவதிலும் விருப்பமின்மையை கொண்டுள்ளீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. உலகை மாற்றுகின்ற அற்புதமான செயல் இப்பொழுது இடம்பெறுகிறது. ஆகவே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பாலும் சீனியும் போன்று ஒன்றாக வாழுங்கள். 2. அதிகாலையில் விழித்தெழுந்து ஒரே ஒரு தந்தையின் நினைவில் அமருங்கள். அந்த நேரத்தில் வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். பழைய உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருப்பதுடன் 5 விகாரங்களையும் துறந்துவிடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லையற்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பதுடன் சேவை செய்யும் போது பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருக்கும் ஓர் உலக சேவையாளர் ஆகுவீர்களாக. உலக சேவையாளர் என்பவர் எல்லையற்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பவராவார். இத்தகையதோர் சேவையாளர் சேவை செய்யும் பொழுது சதா பற்றற்றவராகவும் தந்தையின் மீது அன்புடையவராகவும் இருப்பார். அவர் அந்த சேவையில் பற்று வைக்க மாட்டார். ஏனென்றால் எந்த ஒரு சேவையிலும் பற்று வைப்பது என்றால் அது ஒரு தங்கச் சங்கிலியை போன்றதாகும். அந்த பந்தனம் உங்களை எல்லையற்றதிலிருந்து எல்லைக்கு உட்பட்டதாக்குகிறது. ஆகவே நீங்கள் ஷரீரங்களின் எந்தவிதமான விழிப்புணர்விலிருந்தும் இறை உறவு முறைகளிலிருந்தும் சேவை செய்வதற்கான எவ்விதமான வசதிகளில் இருந்தும் பற்றற்றவர் ஆகுவதுடன் தந்தையின் மீது அன்புடையவர் ஆக வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஒரு உலக சேவையாளர் என்ற ஆசீர்வாதத்தை பெறுவதுடன் சதா தொடர்ந்து வெற்றி பெறுவீர்கள். ஸ்லோகம். 1 வினாடியில் வீணான எண்ணங்களை நிறுத்துவதற்கான ஒத்திகைகளை செய்யுங்கள். நீங்கள் சக்தி வாய்ந்தவர் ஆகுவீர்கள். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் முதலாவது இல்லறமும் உங்களின் சரீரம் என்ற இல்லறமே. அதன் பின்னர் உங்களின் ஷரீர உறவுகளின் இல்லறம் உள்ளது. எனவே நீங்கள் முதலில் உங்களின் ஷரீரம், உங்களின் பௌதீக அங்கங்கள் என்ற இல்லறத்தை தூய்மையாக்க வேண்டும். உங்களின் ஷரீரம் என்ற இல்லறத்தை நீங்கள் தூய்மையாக்கும் வரை உங்களால் உங்களின் ஷரீர உறவுகளின் இல்லறத்தை, அது எல்லைக்கு உட்பட்டதோ அது எல்லையற்றதோ, அதை தூய்மை ஆக்க முடியாது. எனவே அனைத்திற்கும் முதலில் உங்களையே கேளுங்கள். நீங்கள் உங்களின் ஷரீர இல்லறத்தை உங்களின் எண்ணங்கள், புத்தி, கண்கள், உதடுகள் என்பவற்றை ஆன்மீகமாகவும் தூயதாகவும் ஆக்கிவிட்டீர்களா? இத்தகைய தூய ஆத்மாக்கள் மட்டுமே மகாத்மாக்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.